அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக, வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 31-46 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1,000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையிலிருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஊடகத்தின் வழியாக இந்த ஆண்டவருடைய நல்ல நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசருடைய பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்வதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழி நடந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் இணைந்து இந்த திருப்பலியில் ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வழிபாடு நமக்கு ஆண்டவருக்குள் ஒரு அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கிற திருப்பலி என்கிற அபிஷேகம், திருப்பலி என்கிற ஆசீர்வாதம், அதை ஒட்டிய நம்முடைய வாழ்வு முறைகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டுமென்று கண்காணித்து கொண்டிருக்கிற தங்கள் வாழ்வை நெறிப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவன் மேலும் மேலும் ஆவியின் வல்லமையை கொடுத்து இன்னும் அதிகம் ஆண்டவரை அணுகி செல்லக்கூடிய ஒரு பேறு பாக்கியத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியாக நிறைவை காணும்படி கடவுள் உதவி செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவருடைய காரியம் என்னவென்று நாம் உணர்ந்து கொண்டு வருகிற இந்த நாட்களில் இன்றைய கிறிஸ்து அரசருடைய பெருவிழா ஒரு நிறைவை நமக்கு கொடுப்பதாக இருக்கிற இந்த திருவிழா பார்த்திங்கன்னா இந்த பொது காலத்தினுடைய நிறைவு விழாவாக கொண்டாடப்படுகிற 34வது வாரம். இந்த 34வது வாரத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பான விழாவானது பொது காலத்தை நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கிற அதுக்கு பிறகு வந்து கிறிஸ்மஸ்னுடைய சீசன் ஆரம்பிக்க போகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பொது காலத்தை நிறைவு செய்கிற பொழுது அதை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்று வழிபாட்டு குழுமம் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்து அரசராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு. இதுக்கு தான் நம்ம இத்தனை நாட்களாக நம்ம சிந்தித்த காரியங்கள் எல்லாம் இதில் எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், இதெல்லாம் சிந்தித்தோம் இல்லையா? அதனுடைய அந்த உயர்வு எங்கே, எதற்காக நம்ம இதெல்லாம் சிந்தித்தோம்? அப்படி நீங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்கிற பொழுது கடைசியாக உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படின்னா கிறிஸ்துவினுடைய அரசத்துவத்தை நம்ம நாடி போகிறோம். அதுக்கு தான் இன்றைய வழிபாடுகள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஒரு நிலைப்பாட்டை உறுதி செய்வதாக இருந்தது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கு வாசகத்திலே கூட நம்ம சிந்தித்திருக்கிறோம். ஒரு பையன்ட்ட கேட்டேன், இந்த வாசகங்கள் வாசிக்கப்பட்ட பொழுது ஆயர் வந்து செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்தில் வெள்ளாடுகளை இடப்பக்கத்தில் நிறுத்துவது போல மக்களை வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார், இதில் நீங்கள் என்னப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு மாணவர்களுக்கு நடந்த வாலிபர்களுக்கு நடந்த ஒரு தியானத்தில் கேட்டப்போ அதில் ஒரு மாணவர் சொன்னார், இடப்பக்கம் நிற்கிறவங்களாம் கெட்டவங்க, வலப்பக்கம் நிற்கிறவங்களாம் நல்லவங்க. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, செம்மறியாடு சாப்பிடு, வெள்ளாடு இடப்பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடாத, அது சாப்பிட்டீங்கன்னா ப்ரெஷர் ஓவராக இருக்கும்னு சொல்கிறார். அதாவது பைபிளை நம்ம சொல்லும்போது ஹூ இன்டர்பிரட்ஸ் த பைபிள் அப்படின்றத பார்க்க சொல்லுவாங்க. எல்லாருமே பைபிளை இன்டர்பிரட் பண்ணலாம், அப்படி தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஒரு அரசியல் தலைவர் கூட சொல்கிறார், பைபிளை வந்து அவர் ஆண்டவருக்கு எதிரானவர், அவர் கூட பைபிளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறார், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு ஏசு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய பிரசங்கத்தில் அவருடைய அரசியல் உரையில் சொல்கிறார். அப்போ யார் இன்டர்பிரட் பண்ணுறா? பிசாசு கூட தான் இன்டர்பிரட் பண்ணுது நம்மளுடைய பைபிளை. அப்போது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்படி வாலிப பிள்ளைகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அரசத்துவத்தினுடைய நிலைப்பாடு என்ன? நம்ம வந்து நிறைய பேசலாம் இயேசுவினுடைய அரசத்துவத்தை இறையியல் பின்னணியில் பேசினேன்னாக்கா நேரம் போகுமே ஒழிய உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நமக்கு என்ன இந்த இயேசுவினுடைய அந்த அரசத்துவத்தில் என்னுடைய தொடர்பு என்ன, எனக்கு என்ன கிடைக்கணும், அதை மட்டும் நம்ம யோசிக்கிறோம். எல்லாரும் ஒரு ஒரு காரியத்தில் கருத்தாக இருக்கிறோம், மோட்சத்துக்கு போகணும். மோட்சம்னா என்ன? இயேசு அங்கே அரசராக இருப்பார், கடவுள் அரசராக இருப்பார், கடவுளுடைய அரசத்துவம் அங்கே இயேசு தான் முன்னிலையில் இருக்கிறாரு. அந்த அரசத்துவத்துக்குள்ளே நானும் ஒரு ஆளாக இருக்கணும், இதுதான் மோட்சத்துக்குள்ளே நம்ம இருக்கிற. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து அரசராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அரசருங்கிற அடையாளம் நம்ம பார்க்குறோம், அரசருங்கிற அடையாளம். இது கடவுளுக்கு பொருந்தாது. ஏன்னா கடவுள் எல்லாத்துக்கும் மேலே. கிறிஸ்துவை நம்ம ஏன் அரசராக வச்சுருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய இந்த உலகத்தினுடைய அந்த பங்களிப்பு, உலகத்தில் அவர் இறங்கி வந்து ஒரு உயர்ந்த நிலை நமக்காக தன்னை தாழ்த்தின அடையாளம். அதனால் அவரை நம்ம அதிகப்படியாக உயர்த்தி காட்டுகிற அரசத்துவம். அப்போ அந்த அரசத்துவத்தினுடைய அடையாளம் நிலைப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்க்குற போது, இயேசு அதற்கு அரசர், ரெண்டு இடத்துலையும் வருது இது, வலப்பக்கம் இடப்பக்கம் நிறுத்தினவங்களை பார்த்து சொல்கிறார், அதற்கு அரசர், மிகச்சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அடுத்த செக்மெண்ட்டில், அப்பொழுது அவர், மிகச்சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியில் இன்றைக்கி நற்செய்தியில் வரக்கூடிய அந்த அரசருடைய நிலைப்பாடு எங்கே இருக்குதுன்னா, ஏழை எளியவர்களுக்கு. சிறியோர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். சிறியோர் அப்படின்னா ஏழை எளியவர்களை மட்டும் நம்ம பார்க்கல, அந்த எல்லா விதத்திலும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்கள். இந்த அரசத்துவத்தை தான் இயேசுசாமி நற்செய்தியில் ஆழமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு. யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் 10வது அதிகாரத்தில் அவருடைய நிலைப்பாட்டை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் நற்செய்தி, நம்மளுடைய வீடுகளில் பைபிள் இருக்கும், நம்ம பைபிள் எடுத்து வாசித்து நம்ம என்ன செய்யணும், இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்து பார்க்கணும். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 25-26 இறைவசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. பாருங்கள், தந்தையின் பெயரால், நான் என் பெயரால் செய்யலை, என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள், ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்போது அந்த மந்தையை சேர்ந்தவர் என்ன செய்வார்? நம்புவார், அதை செயல்படுத்துவார். நம்புவார், நம்பினதை செயல்படுத்துவார். இவங்க நம்பலை, ஆகவே செயல்பாட்டுக்குள்ளே வரலை. அப்போ இயேசுவினுடைய மந்தைக்குள் இருக்கிறவர்கள் இயேசுவை போல செயல்படுகிற போது அந்த அரசத்துவத்தில் உனக்கு இடம் உண்டு. இதுதான் ஆண்டவருடைய அடிப்படையான ஒரு வாதம். அதை நம்மளை பார்த்து அவர் விவாதிக்கிறார் நம்மளோடு, இந்த வார்த்தை வழியாக. இந்த விவாதத்திற்கு நம்ம முன் வரணும். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை, என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைந்துள்ளது. இப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும், என் செயல்கள் தந்தையின் பெயரால் நான் செய்கிறனா, இல்லை இயேசுவின் பெயரால் செய்கிறனா? அப்படி செய்யக்கூடிய அந்த காரியங்களினுடைய அந்த விபரம், அந்த ஆழம், அந்த நிலைப்பாடு இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். பாருங்கள், இன்னொரு தளத்துக்கு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் நான். ஒரு அரசன் இருக்கிறார். ஒரு அரசன் என்ன செய்வார்? ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அவர் சோறு போடுவார், உடை கொடுப்பார். அவர் என்ன செய்வார்? எளியவர்களை போய் பார்ப்பார், சிறையில் போய் ஈஸியாக அரசன் பார்க்கலாம். ஒரு அரசன் என்ன செய்யலாம்? இந்த மாதிரியான எளியவர்களுக்கான காரியத்தை செய்யலாம். ஒரு அரசன் செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நற்செய்தியில் வரக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அரசர் வந்து மக்களை பார்த்து கேட்குறார், நான் பசியாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு சோறு போடலை, நான் இப்படி இருந்தேன், அடைபட்டு கிடந்தேன் சிறையில், நீ என்னையும் பார்க்க வரலை. இப்போ அவங்க கேட்பாங்களாம், எப்போ இதெல்லாம் நடந்துச்சு? நீ சின்னஞ்சிறிய ஒருத்தனுக்கு செய்யாத போது. அப்போது அரசருடைய நிலைப்பாடு, யாரோடு அவர் தன்னை ஒட்டி வைத்திருக்கிறார் பாருங்கள், ஒன்றுமில்லாத ஏழை எளியவரோடு வறியவரோடு அவருடைய அரசத்துவத்தை வச்சிருக்கிறார். அப்போது ஒரு அரசன் செய்ய வேண்டிய ஒரு நன்மைத்தனத்தினுடைய காரியங்களை யாருக்கிட்ட எதிர்பார்க்குறாரு? நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அப்போ கடவுள் நம்மளெல்லாம் சாதாரணமாக படைக்கலை, உயர்ந்த ஒரு அடைக்கலமாக, அரசத்துவத்தினுடைய அடையாளமாக படைச்சிருக்கிறார். நம்மளெல்லாம் அரசருக்குரிய அந்த நிலையில் அவர் படைச்சி வச்சிருக்கிறார். பைபிள் அதுதான் சொல்லுது. பாருங்களேன், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 8-9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்கள், எபிரேயர் 1:8-9 வாசிக்கிறேன். தம் மகனை குறித்து இறைவனே என்றும் உள்ளது உமது அரியணை, உம் ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல், நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள் உமக்கே உரிய கடவுள் மகிழ்ச்சியின் நெய்யால் உம்மீது அருள் பொழிவு செய்து அரசத் தோழரினும் மேலாய் உயர்த்தினார் என்றார். அரசத் தோழர் அதுக்கு மேலே உயர்த்தினார். இன்னைக்கு இந்த இறைவசனத்தை வாசிக்கிற பிள்ளைகள் கடவுளின் மகன் வான தூதரை விட மேலானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது இறைமகன் இயேசுவுக்கு உரிய வார்த்தை. அந்த இறைமகன் அவருடைய இடத்தை யாருக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார்னா நமக்கு கொடுத்துட்டு போனார். ஏதோ தந்தையினுடைய திருவுளத்தை நான் செஞ்சிட்டேன், இனிமே நீங்கள் செய்யுங்க. அப்போ கடவுளுடைய மகனினுடைய இடத்துல நீங்களும் நானும் நின்னோம்னா இந்த வார்த்தை நமக்குரிய வார்த்தையாக மாறும். மகிழ்ச்சியின் நெய்யால் உம்மீது அருள் பொழிவு செய்து அரச தோழரினும் மேலாய் உயர்த்தினார். அப்போ நீங்களெல்லாம் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் யாருடைய இடத்துல நிற்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அரசருடைய இடத்துல நீ நிற்கிற. அதனால ஆண்டவர் செய்தியில் எதிர்பார்க்கிற காரியம், நீ விட சிறியவர்களுக்கு நீ ஒரு அரசனாயிருந்து உன்னுடைய அரசத்துவம் மரிய மாட்சிக்குரிய கிறிஸ்துவினுடைய அதைவிட கடந்த கடவுளுடைய அடையாளமாய் இருக்கிறத நீ வெளிப்படுத்தி இருக்கணும். அதனால தான் இயேசு சொல்றாரு, என் தந்தையின் திருவுளத்தை, என் தந்தையினுடைய திட்டத்தை, என் தந்தையின் மீது நான் வைக்கிற நம்பிக்கையை என் செயல்களால் வெளிப்படுத்துறேன்னு சொன்னார் இல்லையா. நாம் அவருடைய பின்வழி வருகிற பிள்ளைகள், வழி வருகிற பிள்ளைகள், அவர் வழியாக தந்தையை மாட்சிப்படுத்தக்கூடிய செயல்களால் நாம் நிரம்பி இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ அரசத்துவத்தினுடைய அடையாளம் இப்படித்தான் நம்மளை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். பாருங்க, யோவான் 8 ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குறோம். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தை சார்ந்தவங்க இல்லை. நிறைய பேர் நம்மளை சொல்கிறாங்க, நீங்களாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஓடிப்போங்க அப்படின்னு. ஒரு சகோதரி பேசினாங்க, அவங்க வெளிநாட்டு மதத்தை ஏற்று வச்சுருக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் நம்ம நாட்டுக்காரவங்க அப்படின்னாங்க. அதுதான் உண்மை. நம்ம வந்து வெளிநாட்டு மதம் உள்நாட்டு மதம் அப்படின்னு நம்ம பிரிக்கலை. கடவுள் எல்லாருக்கும் ஒரே முகமாகத்தான் இருக்கிறார். அவரை உணர்ந்து கொண்டு அவரோடு கூட நம்ம பயணிக்கிற விதங்கள் மாறுபடுகிறது. அதனால் வெளிநாட்டு மதம் உள்நாட்டு மதம் என்று கடவுள் என்ன செய்யலை, நமக்கு பாகுபடுத்தி வைக்கலை. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு உண்டு. அப்படிப்பட்ட பாகுபாடு இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் வெளிநாட்டு மதத்தினுடைய அடையாளத்தை வைத்து கொண்டு செயல்படக்கூடாது. மனிதத்தை மையமாக வைத்து செயல்படுகிற அடையாளமாய் நம்ம மாறணும்னு தான் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுக்கிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவம் அதை ஆழப்படுத்துகிறது. இன்றைக்கி நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலங்களை நீங்கள் எட்டி பாருங்கள். உலகம் பார்க்குது, பார்க்கட்டும். ஆனாலும் அவர்கள் கண்ணிருந்தும் குருடராய் செயல்படுவாங்க. எப்படி இவ்வளவு ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்கிறாங்க? ஒரு மதம் வந்து இப்படிப்பட்ட தலங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது. ஏழை எளியவர்கள் வயதானவர்களை பேணி காக்கிறது. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது. அங்கே என்னை திருப்பள்ளிக்கு கூப்பிடுவாங்க. ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. எங்களுடைய சாந்தி விலாஸ் அப்படின்னு சொல்லி அங்கே சிஸ்டர் மிரியம் அவங்க தான் தலைமை இதில் இருந்து அவங்க என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க, பூசைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவள் பூசைக்கு போகிற போது அவங்கக்கிட்ட எந்த வேறுபாடையும் நான் பார்த்ததே கிடையாது. அங்கே இருக்கிற பாட்டிகளில் எல்லாம் இல்லையா, பெண்களுக்கான ஒரு முதியோர் இல்லம் அது. அந்த இல்லத்தில் 10 கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க. 10-15 பேர் தான் இருப்பாங்க. அங்கே இருப்பாங்க ஒரு 50 பேர், அதில் 10-15 தான் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு. ஏன்னா நன்மை கொடுக்குறோம்ல, அப்போ பார்த்துடலாம். மீதி எல்லாமே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான். ஆனால் அந்த சகோதரிகள் ஒரு நாள் முகம் சுழித்தோ அல்லது அது மாற்று அடையாளமாக பார்த்தோ அப்படி செய்கிறதில்லை. அவங்க என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க இந்த வயதானவருக்கு ஏற்றபடி நான் பேசுகிறேன். அவங்களுக்கு நான் பேசுகிறது புரியும். அவங்களுக்கு நம்ம பேசும்போது நம்ம பேசுகிற துணி, நம்ம அவங்களுக்காக குழந்தையை போல் பேசுவோம். குழந்தைகளிடத்தில் பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம சில விஷயங்களை பேசும்போது அவங்க எல்லாம் பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க. எதற்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், இதை மாதிரி இப்போ நான் பார்த்ததை வச்சே சொல்கிறேன். இதை மாதிரி லட்சக்கணக்கான இல்லங்கள் நம்முடைய இந்தியாவில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம அன்னை தெரசாவை மட்டும் நம்ம அடிக்கடி கோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு ஐக்கனாக மாறிட்டாங்க, அதனால் நம்ம அவங்கள கோட் பண்ணுறோம். ஆனால் இதே போல் எத்தனையோ அன்னைத்தரசாக்கள் அங்கங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அடிமட்டத்தில் நின்றுட்டு. ஒரு ஜெயிலில் ஒரு ஆம்பளை அன்னைத்தரசா கிடக்கிறார், ஜெஸ்வீட் ஃபாதர். பாருங்க, இன்னைக்கு இப்பேற்பட்ட தலங்களில் நம்ம உழைச்சி கொண்டு இருந்தாலும் நம்மளுடைய அரசத்துவம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவம், அது நிறுவப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இப்படித்தான் நிறுவப்பட்டிருக்கிறது. இதை யாரும் அங்கீகரிக்கணும், தலையில் கிரீடம் வைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்துருக்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகம் இந்த நிலைப்பாட்டில் கொஞ்சம் கூட பின்தளராத ஒரு நிலையில் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம் பாருங்கள், இன்றைக்கி எபிரேயர் 1 இது யோவான் 8:23 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். இருக்கிறவர் நானே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இது எங்கே சொன்னார் கடவுள்? பழைய ஏற்பாட்டில் சொன்னார். ஒருத்தர் கேட்குறார், இயேசு கடவுள்னு எங்கே சொல்லியிருக்குது? இயேசு கடவுள்னு எங்கே சொல்லியிருக்குது? இயேசு நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு மாதிரி சொல்கிறதில்ல. அவர் அறிவாளிகளோடு பேசி கொண்டிருக்கிறார், ஞானம் நிறைந்தவர்களோடு பேசுகிறார். இந்த வேத வசனத்தை படிக்கிறவன் இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே என்று யார் சொன்னான்? பழையேற்பாட்டில் பரிசுத்த பிதாவானவர் சொன்னதை மகனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் கடவுள் என்று தன்னை அறிக்கை செய்ய அவர் வந்து இந்த உலகத்தில் நம்ம நினைக்கும் விதமாக அறிக்கை செய்கிறதில்லை. அவர் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள். அப்போ நாமெல்லாம் எப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, நாம் எல்லாம் மேலிருந்து வந்தவர்களாக மாறணும். அதனால தான் நிக்கோதேமுகிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ மறுபடி பிறக்கணும், நீரால் பிறந்துட்ட, நீ இன்னொன்று ஆவியால் பிறக்கணும் அப்படின்வார். இந்த ஆவிக்குரிய பிறப்பு என்பது எது? அது எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலை. அது முகம் பார்க்காது, அது ஜாதி பார்க்காது, அது வந்து அசிங்கமான காரியத்தை தேடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் சிறப்பாக இருப்பார்கள். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய அடையாளத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அவரது திருப்பணி செய்யக்கூடிய அந்த கூடாரத்தினுடைய அடையாளமாக ஆண்டவருடைய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல அப்படிங்கிற இந்த கூடாரம் வந்து இந்த உலகத்தை சார்ந்த, அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கீழிருந்து வந்தவர் மேலிருந்து வந்தவர்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உலகம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. அப்படின்னா நாமும் என்ன செய்வோம்? கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய அடையாளத்தின்படி ஓட முடியாது. இந்த உலகம் என்னை இப்படி செய்தால் பார்த்து மதிக்குமா ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு பார்த்து போனால் அவர்கள் கீழிருந்து வந்தவர்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஓடுறாங்க. இன்றைக்கி பாருங்கள், எத்தனை அரசுகள் நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அரசியல் தளத்தில் போராடி கொண்டு தான் இருக்கிறது. மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். நமக்கு உண்மையுள்ள சாட்சியை, இது மனசாட்சி இருக்கிறவங்க நம்மளால் உணர முடியும் எது உண்மை எது உண்மை இல்லை. எல்லாவற்றிலும் நம்ம குறைய பார்க்குறோம், எல்லா மனிதர்களிடத்திலும் குறைய பார்க்குறோம், ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் குறையோடு இருப்பதை நம்ம பார்க்குறோம். உண்மை இல்லாத நிலை. யாராவது ஒருத்தர் உண்மையோடு கூட பணி செய்கிறாருன்னா அவர் டார்கெட் பண்ணப்படுகிறார், அவர் அழிக்கப்படுகிறார், அவரை தூக்கி எங்கேயாவது அவரை மீண்டும் மீண்டும் புரட்டி எடுக்கிறாங்க. அப்போ நேர்மை, நீதி, ஆண்டவர் விரும்புகிற அந்த அடையாளங்களை எவர் ஒரு வைத்திருக்கிறாரோ அவர் மேலிருந்து வந்தவராக இருக்கிற போது சிலுவையை தாங்க வேண்டிய கட்டாயம். அப்போ கிறிஸ்துவினுடைய அரசத்துவத்திற்குள்ளே போக விரும்புகிறவர்கள் சிலுவையை சுமந்தாக வேண்டும் என்கிற அடையாளம். அதைத்தான் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், நான் வந்து இப்படி இருந்தேன், எனக்கு நீ கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சிலுவையை சுமக்க முயற்சிக்கலை, துன்பத்தை தாங்க நீ ரெடியாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம், 1:8-9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசித்தோம் பாருங்கள். இறைவனே, மகனை குறித்து இறைவனே என்றும் உள்ளது, முதல் அரியணை, முதல் ஆட்சியின் செங்கோல் வளையாத செங்கோல், நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. இதுதான் ஆண்டவருடைய அந்த ஆட்சியினுடைய அடையாளம். திருப்பாடல் 45 இதை நம்ம பார்க்குறோம். திருப்பாடல் 45 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அதை உள்வாங்கி எழுதியிருக்கிறாங்க. அந்த திருப்பாடலினுடைய அடையாளத்தை நாம் உள்வாங்க இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். 45:7-2 இறைவசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். மானிட மைந்தருள் பேரழகு பெருமகன் நீர், உம் இதழி நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வரும். எப்படி பேசுவார் அந்த அரசருக்குரிய நிலையில் இருக்கிறவர்? இன்றைக்கி நம்ம அரசராக வச்சு நம்மளை பார்க்கணும். நம்மளுடைய இதழி நின்று அருள் வெள்ளம் பாய்ந்து வருமா? 7 இறைவசனம், நீதியே உமது விருப்பம், அநீதி உமக்கு வெறுப்பு. எனவே கடவுள், உமக்கே உரிய கடவுள், மகிழ்ச்சியின் நெய்யால் உமக்கு திருப்பொழிவு செய்து உம் அரச தோழரின் மேலாய் உமை உயர்த்தினார். அப்போ ஆண்டவர் நம்மளை நீதியின் கரத்தால் நம்மை தாங்கி நீரால் அபிஷேகம் செய்து ஆவிக்குரிய அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பியிருக்கிறார். அப்படின்னா நாம் எப்பேற்பட்ட அடையாளங்களாக மாறணும் அப்படிங்கிறது கடவுளுடைய அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. எரேமியாவினுடைய நூலில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தை. எரேமியா 23 சொல்லப்பட்டிருக்கிறது. 5 இறைவசனம், 23:5 சொல்லுகிறது, ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். இந்த அரசருக்கு பின்னாடி நிற்கிறவங்க எல்லாருமே இதே அடையாளத்தோடு இருக்கணும். அவர் ஞானமுடன் செயல்படுவார், நாட்டில் நீதி நேர்மையை நிலைநாட்டுவார். பார்த்தீங்களா? அவர்தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். பார்த்தீங்களா? அப்போது நாம் இந்த அடையாளமாய் மாறுகிற போது இதுதான் கிறிஸ்துவினுடைய அரசாட்சியினுடைய அடையாளம். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைவூட்டுகிற அடையாளமாக இருக்கிறது. இசைக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகம், நானே என் மந்தையை மேய்ப்பேன். ஏன் கடவுளே சொல்கிறாரு? நான் கொடுத்து கொடுத்து பார்த்தேன், ஒரு வகையிலும் ஒழுங்காக இல்லை. நானே என் மந்தையை மேய்ப்பேன், நானே இறங்கி வருவேன். அவர் சொல்கிறாரு பாருங்கள், எசேக்கியேல் 34, என் மந்தையை நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையே, ஆட்டு கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையே நீதி வழங்குவேன். பாருங்க, அதனால் ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் மட்டும் சொல்லக்கூடாது, செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் இல்லை, ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையே. அப்போனா உனக்குள்ளேயே நான் ஒரு நீதியை கொடுப்பேன். உன் இனத்திற்கும் அந்த இனத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டினுடைய அடையாளத்தை களைந்து நான் நீதியை நிலைநாட்டுவேன். ஆண்டவர் எவ்வளவு தூரம் பர்டிகுலர் பண்ணுறாரு பாருங்க, எவ்வளவு ஆழமாக கடவுள் யோசிக்கிறார். அதனால் இந்த அரசத்துவத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற போது அது எங்கே இருக்குதுன்னா, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. பவுலடியார் வந்து ஆண்டவர் எழுப்பப்பட்டதை குறித்து பேசுவதை இந்த 2 வாசகம் வைக்கிறது. அந்த வாசகத்தினுடைய நிறைவு பாருங்கள், எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் அவர் வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். இதுதான் கடைசி கட்டம். இந்த இறுதி நிலையை எட்டி பிடிக்கத்தான் கடவுள் என்ன செய்கிறார், இந்த பூ உலகத்தில் இன்னும் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இன்னும் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வழி, அவர் இந்த உலகை பூவுலகை அவர் மீட்டெடுக்க கல்வாரி மலையில் ஏறி தன் அரசத்துவத்தை அவர் அந்த இடத்துல நிலைப்படுத்தினார். இயேசுசாமி சீடர்கள்ட்ட சொல்லுவார், மீண்டும் அந்த இறையாட்சி வரும் அந்த நாளில்தான் நான் என்ன செய்வேன், திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரா உணவின் போது சொல்லிட்டு அந்த திராட்சை பழ ரசத்தை அவர் குடிக்கிறார். மீண்டும் இறையாட்சி வரும் அந்நாளில்தான். அப்புறம் எப்போ குடித்தார் இயேசு? நல்லா யோசிச்சு பாருங்கள். யோவான செய்தியாளர் மிக அழகாக சொல்வார். மற்ற நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், அவருடைய வாயில் சிலுவையில் என்ன செய்வாங்க, அந்த காடியில் புளித்த திராட்சை ரசத்தை என்ன செய்வாங்க, அந்த எடுத்து அவங்க அந்த கோழியில் மாட்டிய வாயில் வைக்க போது அவர் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, யோவான செய்தியாளர் சொல்வார், அழகாக சொல்வார், அதை சுவைத்த பின் என்று சொல்வார். இயேசுசாமி ரா உணவின் போது சொன்ன அந்த அடையாளம், அவர் மீண்டும் இறையாட்சி வரும் அந்த நாளில்தான் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த திராட்சை பழ ரசத்தை நான் ருசிப்பேன்னு சொன்ன அந்த அடையாளம் எங்கே நிறைவுற்றதுன்னு சொன்னால், கல்வாரி மலையில் அவர் அந்த திராட்சை ரசத்தை வாயில் வைத்து சுவைத்த பின் அவர் என்ன செய்கிறார், எல்லாம் நிறைவேறிட்டு உயிர் விடுறார். அந்த நேரம்தான் இரையாட்சி வருகிறது. ஏன்னா சிலுவையில் இன்றைக்கு இயேசுவினுடைய சிலுவை இந்த பூ உலகத்திற்கு கிறிஸ்துவினுடைய அரசாட்சியை கொண்டு வந்த ஒரு நாள். அதனால தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்ம ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துவினுடைய அரசை நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலும் மீண்டுமாய் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். அந்த அரசாட்சி எங்கெல்லாம் திருப்பலி கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் அது நிறுவப்படுகிறது. அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான், இந்த திருப்பலியை உடைக்கிறான். திருப்பலி யாரால் நிகழ்த்தப்பட, குருவால். திருப்பலியினுடைய அங்கங்கள் யார், குடும்பங்கள். திருப்பலியை வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தரும் கொண்டாடிக்கிட்டு இருக்குல்ல, எல்லாரும் ஒன்றா வரணும். பங்கு என்கிற ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பம் இணைந்து கொண்டாடுகிற. அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான், குடும்பங்களை சிதைக்கிறான். குடும்பங்கள் எல்லாம் உடைந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அருட்சாதனங்கள், குருவானவரெல்லாம் இன்றைக்கி சபைகள்லேருந்து எடுத்தாச்சு, குருக்கள் கிடையாது. அதனால் அங்கே என்ன இல்லை, நற்கருணை அபிஷேகம் இல்லை. பாருங்கள் பிசாசு எவ்வளோ மாஸ்டர் பிளான் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கிறான். அப்போது இந்த நற்கருணை பலி இல்லைன்னா அங்கே என்ன இல்லை, ஆண்டவருடைய கிறிஸ்துவினுடைய அரசாட்சி இல்லை. எங்கெல்லாம் திருப்பலி வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிசாசு என்ன செய்கிறான், பற்றி எறிகிறான் வேதனையில். ஏன் தெரியுமா, கிறிஸ்துவினுடைய அரசு நிறுவப்படுவதை உறுதி செய்கிற அடையாளங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால தான் இன்றைய நாட்களில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா, ஆண்டவருடைய இந்த பலியில் இணைந்து ஆண்டவருக்கு மகிமை கொடுக்க. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த பூசங்கிறது ரொம்ப போர் அடிக்குது. பாருங்கள், திருப்பலியில் என்ன செய்ய சொல்கிறோம், உங்களை வந்து மலையை உருட்ட சொல்கிறாங்களா, உங்களை வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை உங்கள்கிட்ட இருந்து காசு பறிக்கிறாங்களா, ஒன்றுமே இல்லையே. திருப்பலியில் வந்து நீங்கள் அமைதியாக அங்கே உட்காரணும், அவ்வளோதான். அந்த அமைதியாய் உட்காரக்கூடிய நிலையை உட்கார முடியாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க வெளியே. கேட்டால் சொல்கிறாங்க பூசை போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க. பூசை என்ன செய்யுது, போர் அடிக்குது. ஏன் போர் அடிக்குது உனக்கு, அந்த கிறிஸ்துவினுடைய அரசாட்சிக்குள்ளே நம்மளை உட்கார வைக்க உட்கார விடாமல் பண்ணக்கூடிய அந்த தீமையினுடைய பிசாசினுடைய அதிகார இருள் பற்றி எரிகிற நேரம் அது. அதனால தான் பூசிக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், ஆலயத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி துதிக்கணும், நம்மை பலப்படுத்திக்கணும். அப்படி பலப்படுத்துகிற பிள்ளைகள் தான் பூசையில் உண்மையாய் உட்கார்ந்துருக்க முடியும். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய இந்த கஷ்டமான நேரத்தில் கூட நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம். நானும் வாலிப வயதில் இருக்கிற போது, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற போது எனக்கு பூசையில் உட்கார முடியாது. பூசையில் உட்கார்ந்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எந்திரிச்சு வெளியில் போகணும் போல் இருக்கும். ஏன் அப்படி இருந்தது, தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கிறிஸ்துவினுடைய அரசாட்சி உறுதி செய்யப்படுகிற திருப்பலிகளை நீ காண முடியாதவாறு உன்னுடைய உடல் முழுவதும் பிசாசு கொளுத்தி விட்டுருவான் நெருப்பில், உட்கார முடியாது. ஆகவே தான் இது குருக்களுக்கும் நடக்கிறது. குருக்கள் திருப்பலி வைக்கும் போது சில நேரத்தில் பக்தியாக வைக்க முடியறதில்லை, ஏதோ கடமை, ஊரில் இருக்கிறவங்க கோவிச்சுப்பாங்க, மக்கள் கோவப்படுவாங்க, என்னையும் அடிச்சிருவாங்க, என்னையும் வசைப்பாடிடுவாங்க. அதனால் பல குருக்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அவங்க இதை ஒரு கடமையாய் நிகழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போகும்போது கூட அது வெளிப்படும் அது, தேவ பிள்ளைகளே. அதனால் எல்லோருமே நாம் என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவினுடைய அரசு நிறுவப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து, ஆண்டவருக்கு உகந்த போர் வீரர்களாக நம்மையை மாற்றிக்கொண்டு, ஆண்டவருடைய அணியில் இருந்து எதிரணியில் இருக்கிற தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் பெற நமக்கு ஞானம். ஆண்டவர் சொன்ன அந்த காரியம், சின்னஞ்சிறிய காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் பார்க்குறாரு. உன்னுடைய செயல்பாடு என்பது எளியவர்களை சார்ந்ததாக இருக்கணும். தி அதர்னஸ் என்று சொல்லுவோம், அடுத்திருப்பவன் யார் என்பதை அறியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அது ஒரு அருவறுப்பான கிறிஸ்தவ வாழ்வு முறை. ஆண்டவர் அதை அருவறுக்கிறார். நிறைய கிறிஸ்தவங்க நம்ம இருக்கிறோம், ஆனால் அடுத்து இருக்கிறவனுக்கு என்ன நடக்கிறது, அடுத்து இருக்கிறவனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிய முடியாத பலி, அது அருவறுப்பான பலி. இரண்டும் இணைந்து கிடக்கிற அதிசயம் பிள்ளைகளே. திருப்பலி ஒப்பு கொடுக்கணுங்கிறது அதிசயம், அற்புதம். ஆனால் அந்த திருப்பலியை நீ எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுதான் பத்து கட்டளையினுடைய ஆழமான அடையாளம். இரண்டு கட்டளைகளில் அடக்கப்படுகிறது. கடவுளை அன்பு செய்வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்வது, பலியை ஒப்பு கொடுப்பது, அந்த பலியை ஒப்பு கொடுத்த நீ உன் கண்களை திறந்து அடுத்திருப்பவரை பார்ப்பது, இந்த 10 கட்டளையும் அடக்கப்பட்டிருக்கிற அந்த 2 கட்டளைகளில் நீங்கள் நிறைவடைந்தால் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் உங்களுக்கு இடம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆமென்.
அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
எண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகத்துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வுரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காக்குவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3 நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நீ